அதற்கு அடுத்ததாக சுக்ரு, நன்றி செலுத்துதல் என்பதும் கல்பை சேர்ந்த ஈமானுடைய பகுதி. நன்றி செலுத்துதல், அல்லாஹ்தாலா எவ்வளவு நியாமத்துக்களை நமக்கு செஞ்சிருக்கிறான், அந்த நியாமத்துகளுக்கு நான் முன்னால் அந்த சம்பவம் சொன்ன பாருங்க, சொர்க்கத்துக்கு போ, எவ்வளவோ நியாமத்துக்களை அல்லாஹ்தாலா அவர் 600 வருஷம் வணங்குறது ஒரு கோப்ப தண்ணிக்கு ஈடாகல அப்படின்னு சொன்னா நமக்கு எத்தனை கோப்ப தண்ணி குடிக்கிறோம், எத்தனை விதமான சாப்பாடுகள் சாப்பிடுறோம். மனிதனுடைய ஒரு உறுப்பை எடுத்துக்கொண்டாலும் கூட அல்லாஹாலாவுக்கு அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தியவராக மனிதன் 1000 வருஷங்கள் வணங்கினாலும் சரி அல்லது 1000000கணக்கான ஆண்டுகள் வணங்கினாலும் சரி அதற்கு ஈடாக முடியாது. அப்படிப்பட்ட நியமத்துக்களை எல்லாம் அல்லாஹாலா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நான் முன்னால உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனுஷன் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா சாப்பாட்டை தூக்கி வாயில போட்டா அது உள்ள எவ்வளவு வேலை செய்யுது. யாராவது ஏதாச்சும் முயற்சி எடுத்துக்கிறோமா அதுக்காக வேண்டி, சாப்பாட்டை ஒரு கவலம் சாப்பாட்டை தூக்கி வாயில போட்டாச்சு, அது உள்ள போய் அது ரத்தமாக பித்தமாக அதற்குள்ளே சக்தியை அதற்குள்ளே வேலையை செய்யுது அப்படின்னு சொன்னா, ஏதாவது நான் முயற்சி எடுத்துக்கிறேன்னா அதுக்காக வேண்டிய ஒரு மிஷின்களை கொண்டோ அல்லது இயந்திரங்களை கொண்டோ அல்லது அதுக்காக வேண்டிய ஒரு காலத்தை ஒதுக்கி அதை செரிமானமாக்குறதுக்காக வேண்டி, ரத்தமாவதற்காக வேண்டி, அது கழிவு வெளியாவதற்காக வேண்டி ஏதாச்சும் முயற்சி எடுத்துக்கொள்றேன், எந்த வேலையும் செய்யல, ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அல்ல அல்லாஹாலாவுடைய உத்தரவின் படிக்கு நடந்துகிட்டு இருக்குது எல்லாம். இவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹாலா செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சுக்ரு என்பது இருக்க வேண்டும். எவ்வளவுதான் சுக்ரு செஞ்சாலும் கூட இன்னும் நான் சுக்ரு செய்யவில்லை என்ற எண்ணமும் இருக்கணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹாலா இடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ், உனக்கு எப்படித்தான் நன்றி செலுத்துவதென்றே எனக்கு தெரியவில்லை, எப்படித்தான் நன்றி செலுத்துறதுனே எனக்கு தெரியல, நன்றி செலுத்துறதில் நான் இயலாமை ஆகிவிட்டேன், எப்படித்தான் நன்றி செலுத்துறேன் தெரியும் என்று சொன்னார். அப்போ அல்லாஹாலா சொன்னார், தாவூதே இப்பொழுதுதான் நீ நன்றி உள்ளவராக ஆகிவிட்டீர் அப்படின்னு சொன்னான். எப்படித்தான் நன்றி செலுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு ஒப்புக்கொண்டவுடன், தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டவுடனே அல்லாஹாலா நன்றியுடைய அமைப்பை கொடுத்து விட்டான். அதனால்தான் அல்லாஹாலா புகழும் பொழுதும் கூட அல்லாஹாலாவோ எத்தனையோ விதமாக புகழலாம். குரான்லேயே பல புகழ்ச்சிகளை அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல புகழ்ச்சிகளை தங்களுடைய துஆவில் ஓதி இருக்கிறாங்க. கடைசியாக இயலாமை ஆகி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம அந்த கமா அசனைதா லா நுஹசி சனான் அலைக, உன்னை எப்படி புகழ்வதென்றே எங்களுக்கு தெரியாது, லா நுஹசி சனான் அலைக, உன்னை புகழ்வதற்கு நாங்கள் சூழ்ந்து அறிய மாட்டோம், எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. அந்த கமா அசனைதா லா நஃப்சிக, உன்னை பற்றி நீ எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அப்படியே நீ இருக்கின்றாய் என்பதாக சொல்லி முடிச்சாங்க. அதை முஹத்திசீன்கள் எழுதுறாங்க, அல்லாஹை புகழ்வதிலே உச்சகட்டமான புகழ் இந்த வாசகம் தான் அப்படின்னு. ஒரு மனிதன் அல்லாஹ்வை ரொம்ப அதிகமா புகழும் நினைச்சா இந்த வாசகத்தை ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹும்ம லா நஃப்ஸி ஸனான் அலைக அந்த கமாஸ்னை தாலா நஃப்ஸிக் என்று ஓதுங்க, அது புகழ்ச்சியில ரொம்ப பெரிய புகழ்ச்சி என்பதான். அப்படி சுக்ரு செய்யறது இருக்கதே நன்றி செலுத்துவது, அது எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் நாம் இன்னும் நன்றி செலுத்தவில்லை என்ற எண்ணமும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இதுவும் கல்பை சேர்ந்த ஈமானுடைய கல்பை சேர்ந்த பகுதி. அடுத்ததாக வஃபாவுல் வாஜ், வாதா வாக்குறுதியை நிறைவேற்றுவது, அதுவும் கல்பை சேர்ந்தது. ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அந்த வாக்கை நிறைவேற்றுவதும் ஈமானுடைய முக்கியமான பகுதி, கல்பை சேர்ந்த பகுதி. அதுக்கு அடுத்ததாக பொறுமை, அதுல நிறைய பிரிவுகள் இருக்குது, இன்ஷால்லா அது வரக்கூடிய நேரத்தில் சொல்லுவோம். பொறுமை கொள்வது சபர், இந்த பொறுமையும் ஈமானுடைய கல்பை சேர்ந்த பகுதி. பொறுமை என்பது கல்பை சேர்ந்தது. இன்ஷால்லா அந்த வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பில் சபர் என்பது என்ற ஆயத்தை வரும்போது அந்த சபரை பற்றி உள்ள விளக்கம் சொல்லுவோம். நிறைய விளக்கங்கள் இருக்கு சபருக்கு, சபரை பற்றியே சொல்லுவோம். அல்லாஹாலா தொழுபவர்களுக்கெல்லாம் அதை கட்டளையிடுகின்றான், தொழுபவர்களுக்கெல்லாம் வஸ்தலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்பதாக. தொழுவதற்கு முன்னால பொறுமை வேணுங்கிறான். பொறுமையை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம், நீண்ட விளக்கங்கள்லாம் மறுபடியும் சொல்லுவான். சுருக்கமான விளக்கம், பொறுமை என்பது 3 வகையா இருக்குது. ஒன்று, கட்டளைகளின் மீது, செய்ய வேண்டும் என்ற கட்டளைகளின் மீது பொறுமை கொள்வது, மாமூராத்துகளின் மீது பொறுமை கொள்வது. தொழும்படியாக சொல்லி இருக்கின்றான், நோம்பு வைக்கும்படியாக சொல்லி இருக்கின்றான், நல்லவற்றை செய்யும்படியாக சொல்லி இருக்கின்றான். இந்த செய்ய வேண்டும் என்ற விஷயங்களிலே பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இல்லாமல் எந்த வேலையும் எந்த கட்டளையும் நிறைவேற்ற முடியாது. இப்போ தொழுகணும், சரியாக 5 நேரமும் ஜமாஅத்துடன் தொழுகணும். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழுகணும். வெயில் காலம் இருக்குது, பனி காலம் இருக்குது, நோய் இருக்குது, நோய் இல்லாத காலம் இருக்குது, வேலை இருக்குது, வேலை இல்லாத காலம் இருக்குது. எல்லா காலங்களிலும் ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழுகணும்னா பொறுமை இல்லாமல் முடியாது. நோம்பு வைக்கணும், எத்தனையோ விதமான இடையூறுகள் ஏற்படும், அந்த இடையூறுகளுக்கு மத்தியில் பொறுமையை மேற்கொள்ளும் பொழுதுதான் சரியாக நோன்பு வைக்க முடியும். ரமலான் மாசத்துல 1 மாசம் முழுசா நோன்பு வைக்கணும்னு சொன்னா பொறுமை இல்லாம முடியாது. இப்படி எந்த அமல்கள், பொய் பேசாம இருக்கணும், வியாபாரம் செய்யணும், கடையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, பொய் பேசாம வியாபாரம் செய்யணும், எவ்வளவு பெரிய பொறுமை தேவை தெரியுங்களா? உங்க வியாபாரிகளுக்கு உங்களுக்கு தான் தெரியும், எவ்வளவு பொறுமை இருந்தா பொய் பேசாம வியாபாரம் செய்யணும். அந்த பொறுமையின் அடிப்படையில் தான் நன்மைகளை செய்ய முடியும். ஆக பொறுமை மாமூராத், ஏவப்பட்ட காரியங்களை செய்வதின் மீது பொறுமை. இதுக்கு இமாம் ஹசாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இதுக்கு 300 விதமான நன்மைகள் கிடைக்கும், 300 நன்மைகள் கிடைக்கும் இதுக்கு. ஏன்னு கேட்டா, ஏவப்பட்டதின் மீது பொறுமையா இருக்கிறது ஒரு பெரிய காரியம். அதனால ரெண்டாவது, விலக்கப்பட்டவற்றின் மீது பொறுமையாக இருப்பது. அஸ்ஸபரு அலல் மன்ஹியாத் அல்லது அலல் முஹர்ரமாத், விலக்கப்பட்டவற்றின் மீது பொறுமையாக இருப்பது. மது அருந்தக்கூடாது, சீட்டு விளையாடக்கூடாது, ஜினா செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இப்படி எது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதன் மீது பொறுமையா இருக்கிறது இருக்குது. அது முந்தினதை விட ரொம்ப கஷ்டம். முன்னால உங்களுக்கு ஜும்மாவுடைய பயான்ல உங்களுக்கு சொல்லி காட்டினா அந்த இது முந்தினதை விட ரொம்ப கஷ்டம். அதனால இமாம் ஹசாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த பொறுமை ஒரு மனிதனிடத்தில் இருந்துட்டா அந்த பொறுமைக்கு 600 சவாபுகள் கிடைக்கும், 600 விதமான நன்மைகள் கிடைக்கும். முதல்ல 300, இதுக்கு 600. இன்னொரு பொறுமை இருக்குது, திடீரென்று ஏற்படக்கூடிய துன்பங்களின் மீது பொறுமை. திடீர்னு நஷ்டமா போச்சு, நல்லா இருந்தாலும் திடீர்னு நோய் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, சிரமம் இதாயிருச்சு, திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இழப்பு ஏற்பட்டு போச்சு, நிறைய உடல் இழப்பு அல்லது பொருள் இழப்பு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு போச்சு, அந்த நேரத்துல பொறுமை கொள்ளணும். துன்பங்களின் மீது அஸ்ஸபரு அலல் முஸீபாத், துன்பங்களின் மீது பொறுமை கொள்வது. இந்த துன்பங்களின் மீது பொறுமை கொள்வதற்கு பாருங்க, அது முந்தின ரெண்டை விட ரொம்ப கடுமையானது, அதை விட ரொம்ப கடுமையானது. அதனால இதுக்கு 900 நன்மைகள் தரப்படும் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆக குர்ஆன்ல வரக்கூடிய பொறுமைகள் முழுவதும் இந்த மூன்று வகையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆன்ல வரக்கூடிய பொறுமையை பற்றி உள்ள ஆயத்துகள் முழுவதையும் ஆய்வு செய்து மூன்று வகையாக தொகுத்து இருக்கின்றார்கள். துன்பங்களின் மீது பொறுமை கொள்வதற்கு அது ரொம்ப கடுமையானது, அதனால அதற்கு 900 நன்மைகள் கிடைக்கும் என்றுதான் சொல்லுகின்றார்கள். ஆக பொறுமை என்பதும் ஈமானுடைய பகுதியைச் சேர்ந்தது. கல்பை கொண்டு ஈமான் கொள்வது, கல்பினால் ஏற்படக்கூடிய விளைவது. அதற்கு அடுத்ததாக தவாது, பணிவாக இருப்பது, எல்லோரிடத்திலும் பணிவாக இருப்பது, பெரியவர் சிறியவர் அனைவரிடத்திலும் பணிவாக இருப்பது. பெரியவரிடத்தில் பெரியவர்களிடத்தில் பணிவாக இருப்பது என்பது அவர்களுக்கு மரியாதை தருவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது நம்மிலே உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் நம்மை சேர்ந்தவர் அல்ல. மல்லம் யுவக்திர் கபீரனா, நம்மிலே உள்ள பெரியவர்களுக்கு, நம்மிலே உள்ளவர்கள் முஸ்லிமான பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் கிருபை செய்யாதவர்களும் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா சிறியவர்களின் மீது இரக்கம் காட்டுதல் அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவு, அது பெரியவர்களுக்கு மரியாதை செய்தல் கண்ணியம் அளித்தல் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை. ஆக பணிவு என்பது ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும். தன்னை பெரிய மனிதனாக கருதக்கூடாது, நான் என்ற அகம்பாவம் அங்கே வந்துவிடக்கூடாது. நான் என்பதை அழிக்கும் பொழுதுதான் மனிதன் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்வு பெற முடியும். நான் என்பது மனிதனிடத்தில் இருந்தால் அந்த மனிதன் அழிவுபட்டவனாகவே சிறுமைப்பட்டவனாக ஆக்கப்பட்டு விடுவான். நான் என்று சொல்லப்படுவது அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். நான் என்று எந்த மனிதனும் சொல்லக்கூடாது. நான் தான் செய்தேன், நான் தான் இதை செய்வேன், நான் தான் இதை காத்து வருகின்றேன், எனக்குத்தான் அந்த உரிமை இருக்கின்றது என்று மனிதன் ஹுரூர் அகம்பாவத்துடன் பேசக்கூடிய பேச்சு அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை பெற்று தரக்கூடியதாக அமைந்துவிடும். ஒரு மந்திரி, ராஜாட்ட ஒரு மந்திரி இருந்தாரு. அவரு அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய ஷேக் வந்திருந்தாரு. அவர்கிட்ட போய் முரீது வாங்கிட்டு வந்தார். பையத்து வாங்கி அவர்கிட்ட இருந்து உபதேசங்களை பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணுமோ, எப்படி அமல் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தார். அவர் அந்த ஷேக் இந்த மந்திரிக்கு ரொம்ப பெரிய துவா செஞ்சு அனுப்பினார். இதை ராஜா கேள்விப்பட்டார். அரசர் இப்படி மந்திரி போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியுடைய விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, சரி அந்த ஷேக் இடத்துல நம்ம போறதுக்கு ரொம்ப தகுதியான, மந்திரியே போய் அவர்கிட்ட துவா வாங்கிட்டு வந்திருக்காரு, அதனால நானும் போய் துவா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெண்டாவது நாள் ராஜா போறாரு. அங்க ஷேக்கிட்ட போறதுக்கு முதல்ல சொல்லிவிட்டாராம் தன்னுடைய சேவகர்கள்ட்ட, இந்த மாதிரி ராஜா வர்றார், அவருக்கு நீங்க பயத்து கொடுக்கணுமா, துவா செய்யணுமா, அதுக்காக வேண்டி வர்றார் அப்படின்னு சொல்லி. இப்ப ராஜா வர்றாருன்னு பரிவாரங்களோட வர்றாரு, நிறைய சேவகர்கள் மந்திரி பிரதானிகள் அவங்களோட சேர்ந்து வர்றார். இவருக்கு தான் பெரிய ஆளு, ராஜா, அவர் மந்திரி, இவர் ராஜா அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை மனசுல இருக்குது. அந்த பெருமையோட வர்றாரு அந்த ராஜா அப்ப ஷேக்கிட்ட. அப்ப ஷேக்கிட்ட வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஷேக் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காரு. இவரு ஷேக் தலையை தூக்கவே இல்லை, ஷேக் முராக்கபாவிலேயே இருந்துகிட்டு இருக்காரு. தலையை கீழே போட்டு அப்படியே ஜிக்ரிலேயே இருந்துகிட்டு இருக்காரு, தியானத்திலேயே. கொஞ்ச நேரம் பொறுத்து தலையை தூக்கி பார்த்தாரு. ஷேக் அவர்களே, நான் தான் ராஜா வந்திருக்கிறேன், இங்கே என்னுடைய பிரதானிகள்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். திரும்பவும் தலையை கீழே போட்டுக்கிட்டாரு அந்த ஷேக். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் மறுபடியும் தலையை தூக்கினார். ஷேக் அவர்களே, நான் ராஜா வந்திருக்கிறேன், நேற்று மந்திரி வந்தார்ல அவருடைய ராஜா நான், அவருக்கு நீங்கள் பல உபதேசங்களை செஞ்சுருக்கிறீங்க, நல்ல துவா செஞ்சுருக்கிறீங்க, அதே மாதிரி எனக்கு அதை விட அதிகமாக நீங்கள் துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். அப்படியா, அப்போ தான் பேசினாரான் ஷேக், அப்படியா நான் இறந்த பின்னால் நீ வா அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படின்னு சொல்லிட்டு தலை கீழே போட்டார். இவர் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாரு, தலை தூக்குறாப்பிலே இல்லை, என்னடா இது ஒம்பா இருக்கு, அவர் மௌத்தான பின்னால் வர சொல்றாரு, இது எப்படி இப்போ வந்து பையத்து கேட்டால் நான் இறந்த பின்னால் வா அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாரு, சரி இவர்கிட்ட உட்கார்றது வீண் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டார். வந்து அரண்மனைக்கு வந்த உடனே மந்திரியை கூப்பிட்டு கேட்டாராம், உங்களுக்கு அந்த ஷேக் பையத்தெல்லாம் கொடுத்தாரா? ஆமா பையத்து கொடுத்தா, துவா செஞ்சாரா? துவாலாம் செஞ்சாரு. என்ன நான் போனேன் இந்த மாதிரி, நான் இறந்த பின்னால் வா அப்படின்னு சொல்லிட்டாரு, என்ன விஷயம் எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்னு சொல்லி. அப்ப மந்திரி சொன்னாராம், அவர் சொன்ன கருத்து அவர் மௌத்தான பின்னால வா அப்படின்னு அர்த்தம் அல்ல, நான் என்ற அகம்பாவம் உங்க மனசுல இருக்குது, நான்ங்கிறது மௌத்தாக்கிட்டு அப்புறம் வாங்க என்ட்ட நான் பையத்து தர்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான்கிற அகம்பாவத்தை நீங்க விட்டுடுங்க முதல்ல, நான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனால அந்த நான்கு அகம்பாவத்தை விட்ட பின்னால் என்னிடத்தில் வந்தா உங்களுக்கு பையத்து தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு விளக்கம் சொன்னார். அது மாதிரி நான்கிற அகம்பாவம் ஒரு ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த மனிதனுக்கு அல்லாஹாலாவிடத்தில் நெருக்கம் ஏற்படாது. எல்லா விஷயத்திலும் அவர் எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்வான மனிதனாக இருந்தாலும் சரி, இபாதத்துடையவராக இருந்தாலும் சரி, பொதுவாகவே இபாதத் அதிகமாக அதிகமாக அல்லாஹாலாவிடத்தில் நெருக்கம் அதிகமாக அதிகமாக தவாலு பணிவு என்பது அதிகமாக இருக்கும். உலகத்திலேயே அதிகமான பணிவை கொண்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னா ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் தான். எனக்கு பெருமை இல்லை, எனக்கு பெருமை இல்லை என்பதாக சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய அப்தாக இருப்பதிலே பெருமைப்படுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்தா இருக்கிறது, அப்தா இருக்கிறதா ரொம்ப பணிவா இருக்கிறது. அந்த பணிவு எந்த மனிதனிடத்தில் இருக்குதோ அந்த மனிதனிடத்தில் ஈமான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக ஈமானுடைய அடையாளத்தில் உள்ளது தவாலோ பணிவு என்பது. அதுக்கு அடுத்ததாக ரிலா, அர் ரிலா பில் கலா, அல்லாஹால எதை ஏற்பாடு செய்திருக்கலா விதியாக்கி இருக்கின்றானோ அதை கொண்டு திருப்தி கொள்வது, எதை அல்லாஹால ஏற்பாடு செய்திருக்கின்றானோ அதை கொண்டு திருப்தி கொள்வது இருக்கின்றதே, அது ஈமானுடைய அடையாளம். அல்லாஹால நமக்கு கொஞ்சமாக கொடுக்குறான், ஒரு சமயம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்ப கொஞ்சமாக கொடுக்குறான், அதையும் திருப்தி கொள்ளணும். நோய் வாய்ப்பட்டார் அப்பொழுதும் திருப்தியோடு இருக்கணும், அல்லாஹால கொடுத்தான் நோய்க்கு மருந்து செய்யணுமே தவிர, எனக்கு இது வந்துருச்சு இந்த நோய் எனக்கு வந்துருச்சு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் சொன்னான்னா அல்லாஹாலாவுடைய ரிலா இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹால ஏற்பாடு செய்து அல்லாஹாலா தான் அந்த நோயை விட்டுருக்கிறான், அல்லாஹாலா மீது குற்றம் சுமத்துவதாக ஆகுது, புலம்ப கூடாது. அல்லாஹாலா விட்டது ஹைர் என்பதாக நினைக்க வேண்டும், நல்லது என்பதாக நினைக்க வேண்டும். நோய் வந்ததற்கு மருந்து செய்ய வேண்டும், அதற்குரிய சிகிச்சைகளை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் மனிதனுக்குள்ள கடமையை தவிர, யாரெல்லாம் நான் என்ன செஞ்சேன், பல பேர் நம்ம பார்க்கிறோம், நான் என்னதான் செஞ்சேனோ தெரியலையே, எனக்கு ஏன் இந்த மாதிரி துன்பமெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பிரலாபிக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம், அப்படி செய்யக்கூடாது. அது ஈமானுக்கு நேர் மாற்றமான விஷயம். எந்த துன்பம் வந்தாலும் பொறுமை இருக்க வேண்டும், அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முறை, அது ஈமானுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க, அன்சாரி சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க, அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க சஹாபாக்கள். ஆ முஃமினூன அன்தும், நீங்கெல்லாம் முஃமின்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எல்லாரும் பேசாமல், என்ன இப்படி திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசாமல் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, உமர் எல்லாம் துணிச்சலானாலாச்சா உடனே நாம் அப்படின்னாங்க, ஆம் நாங்கள் மூமின் தான் அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் மூமின் தான் அப்படின்ட்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமா அலாமத்து ஈமானிக்கும், உங்களுடைய ஈமான் உங்களுடைய ஈமானுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா ஈமானுக்கு அடையாளம் என்ன? அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நஷ்குரு அல ரஹா, செழிப்பான நிலை ஏற்படும் பொழுது நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், வ நஸ்பிரு அலல் பலா, துன்பம் ஏற்படும் பொழுது நாம் பொறுமையாக இருக்கின்றோம், வ நர்தா பில் கலா, அல்லாஹு தஆலா எதை விதியாக்கி இருக்கின்றோம் அதன் மீது நாங்கள் திருப்தி கொள்ளுகின்றோம் என்று இந்த மூணு விஷயத்தை சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மூமினூன வ ரப்பில் கஃபா, கஃபாவுடைய நாயகனின் மீது சத்தியமாக நீங்க மூமின் தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூமினுக்கு அடையாளம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஒப்புதல் செய்யறாங்க. நல்ல நிலை ஏற்படும் பொழுது, செழிப்பான நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் சுக்ர் செய்யணும், அதிகமாக சுக்ர் செய்யணும், அந்த சுக்ர் அமலின் மூலமாக வெளிப்படணும். துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பொறுமையா இருக்கணும். கலா கதிர் எதுவோ அதை கொண்டு திருப்தி கொள்ளணும், என்ன ஏற்பட்டாலும் சரி அதை திருப்தி கொள்ளும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னானா, சொர்க்கத்தில் உங்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த உலகத்தில் இருக்கிறா, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பெண் தான் உங்களுக்கு சொர்க்கத்தில் மனைவியாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரெல்லாம் அப்படின்னா, அந்த பொம்பளை நான் இங்கேயே பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உலகத்திலே பார்த்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி, சரி சரி பார்த்துட்டு வா அப்படின்னு. எங்கே இருக்கிறா சொல்லா தானே தெரியும், எங்கே இருக்கிறான்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹால ஒரு வழியை சொன்னால், இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துல இருக்கும். சரி நான் அதே மாதிரி போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அங்கே ஒரு பெண் ஒரு கம்பளியை போத்திக்கிட்டு, ரொம்ப பலவீனமான ஒரு பெண், ஒரு தடியை கையில் வச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு நின்றாங்க. அந்த பெண்ணிட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, நீ என்ன அமல் செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா மூசா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த பெண். உடனே எனக்கு எப்படி என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, ஆழமுள்ள அருவாகல எல்லாம் சந்திச்சுக்கிட்ட நேரம் தானே, எல்லாம் சந்திச்சு கொண்டோம் தானே, அந்த விளக்கம் இன்னும் மறந்து போகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த பெண். ஆழமுள்ள அருவாகல நம்ம எல்லாம் ஒன்னா சந்திச்சுக்கிட்ட போது அறிமுகமானது இன்னும் மறந்து போகலை அப்படின்னாங்க. சரி நீ என்ன அமல் செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன அமல் செய்யறேன், ஒன்றும் அமல்லாம் செய்யலை. நீங்க என்ன சொல்லி, நீங்க தான் பெரிய நபியாச்சே, நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை தான் செஞ்சுக்கிட்டு வர்றேன். நீங்க இந்த உம்மத்தினருக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை விசேஷமா என்ன செய், விசேஷமா நான் ஒன்றும் செய்யறது இல்லை, இல்லை நல்லா யோசனை பண்ணிப்பாரு விசேஷமா என்ன செய்யற அப்படின்னு. ரொம்ப நேரம் யோசனை பண்ண பின்னால அந்த பெண்ணு சொன்னாங்களாம், எனக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அது சுகமாக வேண்டும் என்று விரும்ப மாட்டேன், சுகமாகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நோய் ஏற்பட்டது அதுவும் அல்லாஹாலாவுடைய தக்தீர். சரி சுகமாயிடுச்சு, சுகமானதை பத்தியும் பெரிய சந்தோஷம்லாம் ஒன்றும் பண்றது கிடையாது, சுகம்ங்கிறது அது அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு. ஏதாச்சும் காசு கேசு கிடைச்சிச்சு அதுவும் திருப்தி தான், காசு கிடைக்கல அதுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு. எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு கிடைச்சிச்சு அதுல சந்தோஷம்தான், சாப்பாடு கிடைக்கல அதை விட சந்தோஷம்தான், சாப்பாடு கிடைக்கலாம் என்று சொன்ன உடனே இந்த குணத்தின் காரணமாகத்தான் அல்லாஹால உன்னை எனக்கு மனைவியாக ஆக்கி இருப்பதாக அல்லாஹால சொர்க்கத்தில் ஆக்கி இருப்பதாக அல்லாஹால சொன்னான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு வந்தார்கள் என்பதாக இமாம் குஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படி அல்லாஹ் எதை ஏற்படுத்தி இருக்கின்றன அதன் மீது திருப்தி என்பது இருக்க வேண்டும், ரிலா என்பது இருக்க வேண்டும். அந்த ரிலா இருக்கும் பொழுது அல்லாஹாலாவுடைய ரிலா தானாக கிடைச்சிடும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது ரிலா திருப்தி, பிறகு அல்லாஹாலாவுடைய திருப்தியை அது கொண்டு வந்து சேர்த்து விடும். ஆக ரிலா என்பது, திருப்தி என்பது ஈமானுடைய ஒரு பகுதி. அதற்கு அடுத்ததாக தவக்குல், அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைத்தல். இந்த உலகத்தில் எந்த பொருளின் மீது நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைத்தல். ஆனால் அந்த நம்பிக்கை வைக்கிறதுல ரெண்டு வகை இருக்குது, ஹகீகத்து மஜாஸ் என்று சொல்லப்படுவது. உதாரணமாக ஒரு மாத்திரையை சாப்பிட்றேன் தலைவலிக்குதுன்னு, ஒரு மாத்திரையை சாப்பிட்றேன்னா என்ன அது தலைவலி எப்படி இருக்குது, மாத்திரை சாப்பிட்டங்க நல்லா போச்சு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மாத்திரை அல்லாவா, மாத்திரையை அல்லான்னு நினச்சிக்கிட்டான் நான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறான். இப்போ இந்த நஜாத்து கூட்டத்தார் மாத்திரையை போய் அல்லாங்கிறான் அவன், அதே மாதிரி அபு ஹனீஃபாவும் அல்லாங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, மாத்திரை சபபு, இந்த தலைவலியை குணமாக்குவதற்கு சபபாக அல்லாஹாலா ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த ஆலம் என்பதே ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம். எந்த காரணமும் இல்லாமல் எதுவும் நடக்காது, காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. பேட்டரி போடாமல் இந்த ரேடியோ ஓடும் அப்படின்னு சொன்னால் ஓடாது. பேட்டரி என்பது இது ஓடுறதுக்கு காரணம், அல்லது கரண்ட்ல அதை ஃபிக்ஸ் பண்றது அதுக்கு காரணம், காரணம் இல்லாமல் அது நடக்காது. அதே போன்று மாத்திரை என்பது காரணம், அந்த காரணத்தை நான் சொல்றேன். மாத்திரையை அல்லாவான்னு கேட்டால் நான் சொல்லுவேனா, அல்லது நீங்க தான் சொல்லுவீங்களா, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தலைவலியை குணமாக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது, மாத்திரைக்கா இருக்குது, இல்ல அல்லாஹ்க்கு தான் இருக்கு. ஹகீகத்து அல்லாஹ்க்கு தான், ஹகீகத்து அல்லாஹ் தான், ஹகீகி ஃபாயில், உண்மையான செயல்பாடு உடையவன், உண்மையான கர்த்தா அவன் தான். இந்த பொருள்கள் எல்லாம் மஜாசி, இடைப்பட்ட தன்மை உள்ளவை. ஒரு மனுஷனை பார்த்து இவன் சிங்கத்தை போல இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சிங்கம் அவன் அப்படின்னு சொன்னா, நாலு காலு ஒரு வால் இருக்குன்னு அர்த்தமா, இல்ல சிங்கத்தினுடைய வீரம் இருக்குதுன்னு அர்த்தம் அவனுக்கு. அப்ப அவனை பார்த்து சிங்கம் சொன்னா அது மஜாஸ், சிங்கத்துக்கு நாலு காலும் ஒரு வாலும் உள்ள அந்த பிராணியை பார்த்து சிங்கம் சொன்னா அது சிங்க ஹகீகி. அது மனுஷனை பார்த்து சிங்கம் அப்படின்னு சொன்னா அது மஜாஸ், மஜாஸ் அதாவது இரண்டாம் தர பொருள் கருத்து அது. அதே போன்று எல்லா பொருளுக்கும் ஹகீகி ஃபாயில் அல்லாஹால தான், எடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் மஜாசியத்தான தன்மை உடையவை. அதே மாதிரி தவக்குல், நம்பிக்கை வைக்கிறது. மாத்திரை சோறு சாப்பிட்டேன் வயிறு நிரம்பிக்குச்சு அப்படின்னு சொல்லி, சோறு சாப்பிட்டேன்ப்பா வயிறு ரொம்பிக்குச்சுப்பா எல்லா களைப்பும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சோறு தான் அந்த பசியை அடக்கி களைப்பை போக்கிச்சு, அல்லாஹ் அல்ல அப்படின்னு நம்பினாலும் அது ஷிர்க்கு, அது ஷிர்க்கு, பகிரங்கமான ஷிர்க்கு. அதே நேரத்தில் சோறு சாப்பிட்ட வயிறு ரொம்பிக்குச்சு, ஆனா அல்லாஹ் தஆலா தான் வயிறு நிரப்பினான். வயிறை நிரப்பக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா இருக்கு, சோத்துக்கு கிடையாது, உணவுக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்கு தான் உண்டு. அறுக்கக்கூடிய அறுக்கக்கூடிய கருவி கத்தி, ஆனால் அறுக்க வைப்பது அல்லாஹ் தஆலா. கத்தி தான் அறுக்குது, அல்லாஹ் அறுக்க வைக்கல அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவன் காஃபிர், அவன் முஷ்ரிக், அவன் ஷிர்க் வைக்கிறான்னு அர்த்தம். கத்தி தான் அறுக்குது, கத்தி தான் அறுக்குது, நல்லா நான் பாக்குறேன், நீ போய் அல்லாஹ் அறுக்கிறான்னு சொல்றிய அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னா அப்படின்னு சொன்னா அவன் ஷிர்க் வைக்கிறான்னு அர்த்தம். கத்தி அறுக்க கிடையாது, கத்திக்கு அறுக்கும் சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருக்கான். அந்த கத்தி அறுக்குது, அந்த சக்தியை நீக்கி அல்லாஹ் தஆலா ஆர்டர் போட்டுட்டான், கத்தியே நீ அறுக்காதே அப்படின்னு சொன்னா அறுக்காது, கத்தி அறுக்காது. எவ்வளவு கூர்மையான கத்தியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாமா இருந்தா, அணுகுண்டா இருந்தாலும் சரி, ரசாயன குண்டாக இருந்தாலும் சரி, அது வேலை செய்யாது. எல்லா பாவுக்கும் அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த நீக்கி கொண்டான் சக்தியை எடுத்துக்கொண்டா நீ வேலை செய்யாதேன்னு ஆர்டர் போட்டா செய்யாது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கத்தி வேலை செய்யலையோ அது போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்ட நெருப்பு வேலை செய்யலையோ அதை போல, நெருப்புக்கு சூட்டை அல்லாஹ் தஆலா தான் கொடுத்து வச்சிருக்கிறான். நெருப்புக்கு இயற்கையாக சூடு கிடையாது, ஆனா நம்ம பழக்கத்துல என்ன சொல்றோம், நெருப்புல போட்டேன் கரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். இது மஜாசி உடைய அர்த்தத்தின் படிக்கு, மனுஷனை போய் சிங்கம்னு சொல்றமே அந்த அர்த்தத்தின் படி, அந்த கருத்துல. ஆனா ஹக்கீக்கு அல்லாஹ் தஆலா தான் அதை உண்மையாக செய்யக்கூடியவன் என்று பொருள். மழை பெஞ்சிச்சு, நல்ல செழி செழிப்பாக பயிர்கள் எல்லாம் விளைஞ்சிச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அவன் உடனே முஷ்ரிக் ஆயிடுவானா காஃபிர் ஆயிடுவானா? ஆக மாட்டான். ஆனா உண்மையான அவனுடைய நம்பிக்கை என்ன கேட்டா, அல்லாஹ் தான் விளைய வச்சான், மழை வந்து அதுக்கு காரணமா இருக்கு. அன்பத்தர் ரபியவல் பகல, மழை பயிரை விளைய வைத்தது அப்படின்னு சொல்றான். இது மஜாஜீவ அர்த்தம் படிக்க கூடும், ஆனா நம்பிக்கை அப்படியே வந்துருச்சு, அது ஷிர்க் வச்சுட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் தான் விளைய வைக்கிறான் அப்படிங்கிறது இருக்கு. அன்பத்தல்லாஹுர் அன்பத்தல்லாஹுல் பகல பிர் ரபியை, மழையின் மூலமாக அல்லாஹ் அந்த பயிரை விளைய வைக்கின்றான் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். ஆக தவக்குல் என்பதில அல்லாஹின் மீது பரிபூர்ணமான தவக்குல், அசல் தவக்குல், ஹகீகி தவக்குல் அல்லாஹின் மீது இருக்க வேண்டும். பொருள்களின் மீது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மஜாஸ் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை தவக்குலுடைய விஷயத்தில் நாம் விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இன்ஷா அல்லாஹ் நேரம் வரும்போது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லும். அதுக்கு அடுத்ததாக பெருமையை விட்டு விடுவது, பெருமை, தற்பெருமை, அதே போன்று அகம்பாவம், நான் என்ற தன்மை, இவையெல்லாம் விட்டு விடுவதும் கல்வி, ஈமானுடைய கல்வை சேர்ந்த அம்சங்கள். தஸ்தீக்கும் பில் கல்பு, ஈமானுடைய வகை, ஈமானுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா தஸ்தீக்கும் பில் கல்பு, மனதினால் உண்மைப்படுத்துதல். வை இக்ராரும் பில் லிசான், நாவினால் அதை மொழிதல், சொல்லி காட்டுதல். தஸ்தீக்கும் பில் கல்பு என்பதில் தான் இந்த 30 வகை இப்ப சொல்லப்பட்டது, சொல்லிக் கொண்டு வரக்கூடியது. இக்ராரும் பில் லிசான், நாவை கொண்டு மொழிதல் அப்படிங்கிறதுல 7 வகை. இந்த ரெண்டு ஈமானுக்கு போதுமானது, ஈமான் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த ஈமானின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வெகுமதிகளை மனிதன் பெறணும்னு சொல்லணும்னு சொன்னா, பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தன்னுடைய உறுப்புகளின் மூலமா அமல் செய்யணும். அமலும் பில் ஜவாரி அப்படிங்கிறது 3வது ஐட்டம். அந்த அமலும் பில் ஜவாரி இருக்குது, அதுதான் 40 விஷயங்களை கொண்டது. இப்பொழுது தஸ்தீக்கும் பில் கல்பு என்பதில் 30 விஷயங்களை கொண்டதில் தான் இந்த வரிசையை பெற சொல்லிட்டு, நேத்து ஒரு பகுதி சொன்னது, இன்னைக்கு ஒரு பகுதி சொல்லப்படுது. ஆக பெருமை என்பதை விட்டுவிடணும், நான் தான் பெரியவன் என்ற தன்மையை விட்டுவிடணும், தன்னை பற்றி தானே பெருமையாக பாராட்டிக் கொள்வது ருஜுப் என்பதாக சொல்லப்படும் தற்பெருமை, அந்த தற்பெருமையையும் விட்டுவிடும். இப்படி பெருமை சம்பந்தப்பட்ட, அகம்பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் விட்டு விடுதல் இருக்குதே, அது ஈமானுடைய ஒரு பகுதி. இல்லாட்டா ஈமானே போயிடும். அகம்பாவமும் தற்பெருமையும், கிபுர் என்று சொல்லப்படக்கூடிய பெருமையும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தா ஈமானே அந்த மனிதனிடம் இருக்காது. அறவே இந்த பெருமையே நாளடைவில் இவனுடைய ஈமான சாப்பிட்டுரும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒரு நல்ல அற்புதமான சம்பவம், இதற்கு தோதானது, அதனால அது வேற இடத்துல சொல்றதுங்கிற சிரமமா இருக்கு. பகதாத் நகரத்துல இப்ப சண்டை போட்டு அந்த பகதாதுல, அந்த காலத்துல வெறும் வலிமார்களா இருந்தாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலம், அதுக்கு பின்னால் உள்ள காலம், முஹிதீன் அப்துல் காதிர் ஜைலானியுடைய காலம், அதுக்கு பின்னால் உள்ள காலத்திலாம் ஏராளமான வலிமார்கள், ஏராளமான மிகப்பெரிய ஞானிகள் இருந்தாங்க. அப்போ ஷேக் அபூ பக்கர், அபூ அப்துல்லா, ஷேக் அபூ அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியார் இருந்தாங்க அந்த காலத்துல. அவருக்கு, அவர் பெரிய ஷேக், நிறைய முரீதீன்கள் இருந்தாங்க, 12,000 முரீதீன்கள் அந்த நகரத்தில் மட்டும் இருந்தாங்க. அப்போ அவருக்கு முரீதீன்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அபூபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அவருடைய முரீதில் உள்ளவங்க அப்ப அந்த நேரத்தில் இருந்தாங்க. ஜுனைதுல் பக்தாதி அவர் அவருடைய முரீது, ஷேக் அபு அப்துல்லாவுடைய முரீது, எல்லாம் மாணாக்கர்கள், நிறைய ஹான்காக்கள் எங்க பார்த்தாலும் ஜிக்ருடைய மஜ்லிஸுகள். அந்த பகதாதுடைய நகரமே இவர் மூலமாக மிகப்பெரிய நூறானியத்தான தன்மையால் இலங்கி கொண்டிருந்தார். அவ்வளவு பெரிய அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த ஷேக் அபு அப்துல்லா அப்படிங்கிறவருடைய அவருடைய ஏற்பாட்டில். அவர் அவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவராக இருந்தார். ஹதீசுகள்ல கிட்டத்தட்ட பல லட்சம் பல ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் அவர் பாடமாக்கி இருந்தார். குரான ஏழு விதமான கிராத்துடன் ஓதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தார். அவ்வளவு அற்புதமான திறமைகள்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவரு சில சமயங்கள்ல வேற ஊருக்கு தன்னுடைய முரீதின்களை சிலர் அழைச்சிக்கிட்டு போவார். அது மாதிரி ஒரு தடவை ஒரு பிரயாணத்துக்கு வெளியே புறப்பட்டு போறார். போகும்போது சில முரீதின்கள் கூட வர்றாங்க. அந்த கூட இருக்கக்கூடிய முரீதின்கள்ல ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ஜுனைதுல் பக்தாதியும் இருக்கிறாங்க, முக்கியமானவங்கள்ல பல முரீதின்கள் போறாங்க. இப்படியே அவங்க பிரயாணம் செஞ்சு போயிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மாலை நேரம் மகரிபுடைய நேரம் வந்துருச்சு. மகரிபுடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி தண்ணியை தேடுறாங்க, தண்ணி கிடைக்கல. ஆனா ஒரு ஊருக்கு போ, ஒரு ஊருடைய எல்லைக்கு போயிட்டாங்க. சரி, இந்த ஊர்ல போய் தண்ணியை பார்க்கலாம், தண்ணி கிடைக்குதான்னு பார்த்து ஒளிச்சை தொழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. ஷேக் போறாரு, பின்னால முரீதின்கள்லாம் போறாங்க. அந்த ஊர்ல போனவுடனே அது கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஊர், நிறைய கோயில்கள் இருக்குது, சர்ச்சுகள் இருக்குது. இந்த சர்ச்சுகள்லாம் அந்த நேரத்தில் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். சிலர் சிலுவையை வச்சு வணங்குறாங்க, சிலர் சிலுவை இல்லாமல் வணங்குறாங்க. இப்படி வணங்குறத பார்த்துட்டு ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் இந்த இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. பார்த்த உடனே எங்களுக்கும் கூட மனசுல ஒரு மாதிரி இருந்துச்சு, படைத்தவனை விட்டு போட்டு படைக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்களே இந்த அறியாத மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எனக்கும் கூட இறக்கம் வந்துச்சு. என்னுடைய ஷேக், எங்களுடைய ஷேக்கும் கூட அதை பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு விதமா அப்படி பார்த்துக்கிட்டு வந்தாங்க. கடைசியாக ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணத்துல பெண்கள் எல்லாம் தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மாலை நேரம் மகரிபுடைய நேரம் தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பெண்கள் கூட்டமா நிக்கிறாங்க. ஒரே ஒரு அழகான ஒரு சிறு வயசு பெண்ணு மட்டும் தனியா நின்றுகிட்டு இருக்கிறா, கையில பாத்திரத்தை வச்சுக்கிட்டு. எங்க ஷேக் அங்க போய் நின்றாங்க, நாங்களும் பின்னால போய் நின்றோம் ஒளி செய்யறதுக்காக வேண்டி. சரி, இந்த பெண்கள்லாம் தண்ணி எடுத்துட்டு போன பின்னால நம்ம ஒளி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நின்றோம். எங்க ஷேக் இப்படி போய் அந்த இடத்துல நின்ற உடனே அந்த தனியாக நின்ற ஒரு பெண்ணு நின்றாங்க பாருங்க, இள வயசு சிறு ஒரு சிறு சிறு வயது பெண், ரொம்ப அழகான பெண். அவளுடைய அழகை போன்று வேறு யாருடைய அழகும் இல்லை என்பதாக அங்க சொல்லி காட்டுறாங்க. அவ்வளோ அழகான ஒரு பெண்ணு நின்றுகிட்டு இருந்தா, அந்த பெண்ணை பார்த்த எங்க ஷேக் தலையை தூக்கி பார்த்தாருல, அந்த பெண்ணின் மீது பார்வை பட்டுருச்சு. பார்வை பட்டவன அந்த பெண்ணையே பார்த்து கொண்டே இருந்தார். என்னுடைய எங்களுடைய ஷேகே அந்த பெண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தவுடனே அந்த பக்கத்தில் இருந்த பெண்ணிட்ட பெண்கள் இடத்துல கேட்குறாங்க, இந்த அழகான பெண்ணை தண்ணி எடுக்க வச்சிருக்கிறாங்களே இந்த பெண்ணு யாரு அப்படின்னு சொல்லி மற்ற பெண்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ அந்த பெண்கள் சொன்னாங்க, எங்கள் ஊர் தலைவருடைய மகன் இந்த பெண்ணு. ஊர் தலைவருடைய மகளா? தலைவர் வந்து வேற யாராவது வேலைக்கு ஆள் வச்சு தண்ணி எடுக்க கூடாதா? தன்னுடைய மகளையே, அதுவும் இவ்வளோ அழகான பெண்ணை தண்ணி எடுக்க வச்சிருக்கிறார். அந்த பெண்கள் சொன்னாங்க, இல்லை, எங்களுடைய தலைவர் இருக்கிறார ரொம்ப புத்தி சாதுரியமான ஆள். இந்த பெண் திருமணமாகி தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு போன பின்னால தன்னுடைய கணவனுடைய வீட்டில் வேலை வெட்டிகளை செய்யாமல் சோம்பேறியாக ஆகிவிடக்கூடாது, வேலைகள் தெரியாத பெண்ணாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா வேலைகளையும் இந்த பெண்ணை கொண்டே பழக்கி கொண்டிருக்கின்றார். அவ்வளோ பெரிய நல்ல குணமுள்ள நல்ல தன்மையுள்ள எங்களுடைய தலைவர் என்பதாக அந்த பெண்கள் சொன்னாங்க. சரி, அந்த ஷேக் எங்களுடைய ஷேக் என்ன பண்ணாங்க, அதை கேட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டாங்க. அந்த பெண்ணையே பார்த்து கொண்டே நிற்கிறாங்க. பிறகு அந்த பெண்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எங்க ஷேக் அவர் அசையாமல் அப்படியே நிற்கிறார். ஷேக் எல்லாம் போயிட்டாங்க, ஒளி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டோம். எதுவுமே பேசலை, பேசாமல் நின்றுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப நேரம் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பார்த்தோம், பேசாமல் நிற்கிறாங்க. சரி, ஷேக் வேற ஏதாவது கவனத்தில் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஒலி செஞ்சுட்டு தொழுதுட்டோம். ஷேக் தொழுதுட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்குறோம், அந்த ஷேக் அப்படியே நிற்கிறார். எப்படி எந்த இடத்துல எப்படி பார்த்துக்கிட்டு நின்றாரோ அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறார். எந்த விதமான திருப்பமும் இல்லை. இஷாவுடைய நேரமும் ஆச்சு, அதே மாதிரி நிற்கிறார். மறுபடியும் ஷேக் இடத்துல கேட்டோம், பேச்சே இல்லை, எந்த விதமான பேச்சும் இல்லை. ஷேக் அவர்களே இருட்டி போச்சு, இஷாவும் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு. அப்போ எங்கள் ஷேக் அப்போ தான் வாயை திறந்து சொல்கிறார், ரொம்ப நீண்ட நேரத்திற்கு பின்னால் சொன்னார், அல்லாஹு தாலா தன்னுடைய கட்டளைப்படிக்கு என்னை வேறு விதமாக நாடிவிட்டான், ஆகவே நீங்கள் போகலாம், என்னை இந்த இடத்துல விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஷேக் இப்படி சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்தோம், அதே பதிலாக தான் சொன்னாங்க, என்னுடைய நாயன் என்னுடைய விஷயத்தில் வேறு விதமாக நாடிவிட்டான், ஆகவே என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க, என்னை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஷேக் சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் அழுதோம். எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஷேக் எதை சொன்னாரோ அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. எந்த இடத்துல நின்றாரோ அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. அசையவே இல்லை அவர். அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டார். அன்று இரவு முழுவதும் நாங்க அங்க இருந்தோம். கடைசியாக விடியக்கூடிய நேரத்துல இனி இதுக்கு மேல ஷேக்கிட்ட முயற்சி செய்யறது எந்த விதமான பலனும் தராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி வந்துட்டோம். திரும்பி நாங்க பகதாதுக்கே புறப்பட்டு வந்துட்டோம். பகதாதுக்கு புறப்பட்டு வந்த பின்னால ஷேக் அபு அப்துல்லா அவங்க வராததை பார்த்து அந்த நகர மக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா போச்சு. எங்களுக்கு மட்டுமல்ல, அந்த நகரத்திலே கவலை. இவர் மூலமாக எத்தனையோ ஹான்காகள் உயிர்ப்பிக்கப்பட்டு ஜிக்ருடைய மஜ்லிஸ்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. எத்தனையோ விதமான உபதேசங்கள், குர்ஆனுடைய அர்த்தங்கள், ஹதீஸுடைய விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. எல்லாம் நின்று போச்சு. ஷேக் இல்லாததுனால ஊரே கவலையாக ஆயிடுச்சு. அந்த பகதாது நகரமே கவலைக்குள்ளதாக ஆயிடுச்சு. பிறகு ஹான்காகெல்லாம் சில நாட்களிலே மூடப்பட்டு விட்டன. ஜிக்ருடைய மஜ்லிஸ்கள் நடைபெறல. இப்படியே ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு. 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு, 1 ஆண்டு கழித்த உடனே அபுபக்கர் சிப்லி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, சரி இந்த ஷேக் அந்த ஊரில் நம்ம விட்டுட்டு வந்தோமே, அவங்க என்னதான் ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல, திரும்பியாவது போய் பார்ப்போம். இதுவரைக்கும் பல முயற்சிகள் செய்து போக முடியல, இப்போ போக முடியும் சொல்லிட்டு சில எங்களுடைய முரியதீன்களில் சிலர் சேர்ந்து கொண்டு நாங்கள் திரும்ப ஷேகை பார்க்கறதுக்காக வேண்டி போனோம். எந்த ஊரில் முதல்ல விட்டுட்டு வந்தோமோ அந்த ஊருக்கு போனோம். அங்கே போனால் ஜனங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அங்கிருந்த சில மனிதர்கள்ட்ட நாங்கள் கேட்டோம், இப்படி போன வருஷம் ஒரு ஷேக் ஒருத்தர் இங்கே வந்தார், அவரை நாங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம், இந்த கிணத்துக்கு அருகில் விட்டுட்டோம், அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன ஆனார்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோம். அவரா, அவர் இப்போ அந்த ஊருக்கு வெளியே உள்ள மைதானத்தில் பன்றி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு அப்படியே திடீரென்று தூக்கி வாரி போட்டது, வெறிய திகைப்பாக ஆயிட்டது. என்னது ஷேக் பன்றி மேய்க்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் போனோம் அந்த இடத்த, அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம், அந்த மைதானத்துக்கு. உண்மையிலேயே கருப்பு ஒரு போர்வையை போத்தி, ஒரு கம்பளியை போர்வையை போத்திக்கிட்டு நசாராக்களுடைய அந்த அடையாளமான அந்த சிலுவை கோத்த அந்த இதெல்லாம் கழுத்தில் போட்டுக்கிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு பன்றி மேய்ச்சிக்கிட்டு நிற்கிறார். அவர் முன்னால் அவர் அப்படி நிற்கிறாரு. குச்சியை ஊண்டியவராக பன்றிகள் எல்லாம் முன்னால் இருக்கின்றன. இதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. நாங்கள்லாம் அழுதோம். ஷேக் அவர்களே என்ன உங்களுடைய நிலை எப்படி ஆச்சுன்னு சொல்லி அழுதோம். அவரும் அழுதார், நாங்களும் அழுதோம். அழுது அழுது நாங்கள்லாம் சேர்ந்து பயங்கரமான சத்தத்துடன் அழ ஆரம்பிச்சிட்டோம். ஷேக் அவர்களும் அவரும் அழறாரு, பயங்கரமான சத்தம். எங்களுடைய அழுகையை கண்டு அந்த பன்றிகள் எல்லாம் கீழே விழுந்து துடித்து அழ ஆரம்பித்து விட்டன. அந்த நிலையை சிப்லி ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த காட்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டால், கியாமத்தினால் மஹ்ஷர் மைதானத்தை போன்று எனக்கு காட்சி அளித்தது. அவ்வளோ கடூரமான பயங்கரமான ஒரு தோற்றம் அங்கே ஏற்பட்டு விட்டது. கடைசியாக அழுது முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அழுகையெல்லாம் நின்ற பிறகு ஷேக்கிட்ட கேட்டோம், ஷேக் அவர்களே நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு, என்னை விட்டுடுங்க, என்னுடைய ரப்புடைய உத்தரவுப்படி என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற ஒன்றும் சொல்லலை, அப்போ ஒன்றும் சொல்லலை. சரி ஷேக் அவர்களே, உங்களுக்கு 12,000 ஹதீஸுகள் பாடம் இருந்துச்சு, குர்ஆனுடைய 7 விதமான கிராத்துக்களை நீங்கள் ஓதுவீங்களே, அந்த கிராத்துக்களில் அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களில் ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ பாடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம். 2 ஆயத்து மட்டும் பாடம் இருக்குது, எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா, சிப்லி ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, அந்த 2 ஆயத்து என்ன அதை சொல்லுங்கள், என்ன ஆயத்து உங்களுக்கு பாடம் இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த ஷேக் சொல்கிறாரு, அல்லாஹ் யாரை கேவலப்படுத்துகின்றானோ அவரை கண்ணியப்படுத்தக்கூடியவர் எவரும் கிடையாது என்ற ஆயத்து, அது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான் ஃபகது வல்லான் சவாயிஸ் ஸபீல், எவர் ஒருவர் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை வாங்கி கொள்ளுகின்றாரோ அவர் நேரான வழி தவறியவராக ஆகிவிட்டார் என்ற ஆயத்து. இந்த 2 ஆயத்தான் எனக்கு, அது 2 அவர் சம்பந்தப்பட்டதுதான். இந்த 2 ஆயத்து மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, வேற எந்த ஆயத்தும் ஞாபகம் இல்லை. சரி உங்களுக்கு 12,000 ஹதீஸ் ஞாபகம் இருந்துச்சே சொல்லுவீங்களே, அந்த ராவிகளுடன் சொல்லுவீங்களே, அந்த ஹதீஸ்ல ஏதாச்சும் ஒரு ஹதீஸ்கள் பாடம் இருக்கா, ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும்தான் பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி அந்த ஒரு ஹதீஸ் என்ன சொன்னாரா, யார் ஒருவர் தன்னுடைய இஸ்லாமிய தீனை மாற்றிக் கொள்ளுகின்றாரோ அவரை கொன்று விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த ஒரு ஹதீஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. திரும்பவும் எங்களுக்கு அழுக வந்துச்சு. நாங்கள் அழுதோம், ஷேக் அழுதார்கள், நீங்க இப்படி இருக்கிறீங்களே நீங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டோம். என்னுடைய ரப்புடைய நாட்டை பிடிக்க என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். வேற ஒன்றும் சொல்லல். அதனால நாங்கள் திரும்பி வந்துட்டோம். எந்த பேச்சும் பேசல, நாங்கள் திரும்பி வந்துட்டோம். மறுபடியும் எங்களுக்கெல்லாம் வெறும் மிகப்பெரிய கவலை. எவ்வளவு பெரிய கவலைன்னா பயங்கரமான கவலை. அந்த கவலையோடவே நாங்கள் திரும்பி வர்றோம். பகதாதுக்கு போறதுக்கு இன்னும் ஒரு மன்சில் தூரம் இருக்குது, இன்னொரு இருப்பிடம், ஒரு 16 மைல், 20 மைல், அதற்குள்ளாக நாங்கள் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம். நாங்கள் தங்கி இருந்து அந்த இடத்துல தங்கி விட்டு திரும்ப புறப்படக்கூடிய நேரம், மறுபடியும் அந்த இடத்துல இருந்து திரும்ப பகதாதுக்கு புறப்படக்கூடிய நேரத்தில் எங்க ஷைஹு குளிச்சுட்டு தலையிலிருந்து தண்ணி எல்லாம் வடியுது, மேல இருந்து தண்ணி எல்லாம் அப்படியே ஒழுகுது, அதே நிலையில வேகமாக எங்க இடத்துல வந்தார் எங்க ஷைஹ். எங்களுக்கு பார்த்த உடனே இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஷைஹ் அங்க விட்டுட்டு வந்தா இப்ப இங்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள்கிட்ட வந்து அஷாது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷாது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லியவராக எங்களிடத்தில் வந்தார். வந்த ஷைஹிடத்துல நாங்க ஷைஹ உட்கார வச்சு உங்களுடைய நிகழ்ச்சியே எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, என்ன நடந்தது என்று எங்களுக்கு விவரிச்சு சொல்லுங்க. நீங்க முதல்ல கேட்ட சொல்ல மாட்டேங்க, எந்த விவரம் சொல்லல, அதனால விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். ஷைஹ் சொன்னார், என்ன நீங்க கிணத்துக்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, நான் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ளணும் எனக்கு ஆசை வந்துருச்சு, எப்படியாவது அந்த பெண்ணை நிக்காக செய்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு, அந்த பெண் இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைக்கு நான் ஆளாயிட்டேன், அந்த பெண் இல்லாமல் நான் வாழவே முடியாது, அதனால அந்த பெண்ணுடைய தந்தை இடத்துல போய் கேட்டேன், அந்த ஊர் தலைவர் இடத்துல போய் கேட்டேன், உங்க பெண்ணை நான் நிக்காக செஞ்சுக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ முஸ்லீமா இருந்தா நீ நிக்காக செய்ய முடியாது, நீ முதல்ல வந்து கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை போட்டார். சரி நான் கிறிஸ்தவனா மாறுறேன், உங்க பெண்ணை நிக்காக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கிறிஸ்தவனா மாறினா மட்டும் பத்தாது, நீ என்ன பண்ணு கேட்டா எனக்கு ஒரு பன்றி மந்தை இருக்குது, அந்த பன்றி மந்தையை இத்தனை ஆண்டு காலம் நீ மேய்க்கணும் அப்படின்னு சொன்னா உனக்கு நான் நிக்காக செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி. சரி அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த பெண்ணுடைய ஆசையில அந்த பெண் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதின் காரணமாக நான் அதையும் ஏற்றுக்கொண்டேன். அதே மாதிரி நான் போய் பன்றி மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல தான் நீங்க வந்தீங்க, ஒரு வருஷத்துக்கு பின்னால, ஒரு வருஷமா நான் பன்றி மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல தான் நான் நீங்க வந்தீங்க, இன்னும் சில ஆண்டுகள் பன்றி மேய்ச்ச பிறகுதான் எனக்கு அந்த பெண்ணு கிடைப்பா, ஆனா நீங்க வந்துட்டு போன பிறகும் அல்லாஹு தஆலா எனக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான், என்னுடைய கல்புல ஈமான திரும்பியும் போட்டுட்டான், அதனால நான் உங்களிடத்துல வேகமாக அங்கிருந்து அப்படியே உதறி விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடி வந்தேன், இப்பொழுதுதான் அந்த ஆத்துல குளிச்சுட்டு வர்றேன், நான் களிமா சொல்லி இப்பொழுது என்னுடைய ஈமானை நான் புதுப்பித்துக் கொண்டேன் என்பதாக சொன்னேன். சரி ஷைஹ் அவர்களே உங்களுக்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம், இந்த நிலை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு, எவ்வளவு பெரிய ஷைஹா இருந்தீங்க இப்படி திடீர்னு ஒரு பெண்ணை பார்த்து மாறுறது அப்படின்னு சொன்னா என்ன என்ன காரணத்தினால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாம் அந்த கோயில் பக்கமா போயிட்டு இருந்தோம் பாருங்க, சர்ச்சு பக்கமா போயிட்டு இருந்தோம், சிலைகள்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க அவங்க, அப்போ எனக்கு இந்த மனிதர்களை பார்த்து அந்த சிலை வணக்கம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து ஒரு அலட்சியமான நினைப்பு வந்துருச்சு, இவங்கெல்லாம் மனுஷனுங்களா, இவனுங்க அல்லாஹ் விட்டு போட்டு வணங்குறானுங்க, இவன் என்ன மனுஷனா, இவன்லாம் எவ்வளவு அற்பமான மனுஷனுங்களா இருக்கிறானுங்க என்று அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் மிருகங்களை விட மிக கேவலமாக நான் நினைச்சிட்டேன். அப்படி நினைச்ச உடனே என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு விதமான ஜோதி வெளியாகி மேல போச்சு, என்னுடைய ஈமான் போயிருச்சு அப்படின்னு நான் போய் விளங்கிட்டேன். என்னுடைய ஈமான் வெளியே போனதின் காரணமாகத்தான் அந்த பெண்ணை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. என் உள்ள ஈமான் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை பார்க்க மாட்டேனா, ஈமான் போய்விட்டதின் காரணமாக அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹாலா எனக்கு உருவாக்கிட்டான், அதனால நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். பிறகு நீங்கள் வந்து என்னை சந்தித்ததின் காரணமாக அல்லாஹாலா திரும்ப உங்களுடைய துவாக்களின் காரணமாக, அடுத்தவருடைய துவா தேவையில்லைன்னு சொல்றான் பாருங்க, உங்களுடைய துவாவின் காரணமாக அல்லாஹாலா, உங்களுடைய கவலையின் காரணமாக அல்லாஹாலா திரும்ப எனக்கு அந்த ஈமானை போட்டு விட்டான், உடனடியாக எனக்கு பழைய நிலைகள் எல்லாம் திரும்பி விட்டன என்று சொல்லி ஷேகத்தனுடைய விஷயத்தை சொல்லி முடிச்சார். ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கெல்லாம், சிவிலி ராமத்துலாய் சொல்றாங்க எங்களுக்கெல்லாம் அளவு கடந்த ஆனந்தம், இந்த உலகத்தையே கொடுத்திருந்தாலும் கூட அவ்வளவு மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது, நாங்க எல்லாம் ஷேக அழைச்சிக்கிட்டு பகதாதுக்கு போய் சேர்ந்தோம். மறுபடியும் அதே மாதிரி ஹான்காக எல்லாம் திக்ருடைய மஜிலிஸ்கெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டன, அவருடைய வாசுடைய மஜிலிஸ்கெல்லாம் நடைபெற்றன, மிக ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஷேக் அவர்கள் ஒரு குடிசையில் தங்கியிருந்தாங்க, ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க, அந்த இடத்துல தான் நாங்கள்லாம் தங்கியிருந்தோம். இதற்கு இடையில இந்த ஊரில் உள்ள அந்த பெண் இருக்கிறாள், அதாவது அந்த தலைவருடைய மகள், அவளை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் தானே இவர் இந்த மாதிரி ஷேக் இந்த மாதிரி செஞ்சார். இந்த ஷேக் அதை விட்டு போயிட்ட பின்னால இந்த பெண்ணுக்கு ஷேகுடைய நினைவை அல்லாஹாலா ஏற்படுத்திட்டான். இந்த பெண்ணு அவரையே நினைச்சு நினைச்சு அவரை எப்போ திருமணம் செய்து, ஊரை விட்டு போயிட்டாரு, இனி அவரை எப்போ பார்ப்போம், எப்போ அவரை திருமணம் செய்து கொள்வோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அந்த பெண் இருந்துகிட்டு இருக்கிறான். இப்ப அந்த பெண்ணுக்கு அந்த எண்ணத்தை அல்லாஹாலா ஏற்படுத்தி விட்டான், ஏற்படுத்தி அப்படியே அந்த எண்ணத்திலேயே அந்த பெண்ணாக மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் ராத்திரியில கனவு காங்க, அந்த பெண் ஒரு கனவு கண்டார். அந்த கனவுல ஒரு பெரிய அழகான பெரிய மனிதர் ஒருத்தர், தாடி வச்சு ரொம்ப அழகான ஒரு மனிதர் வந்து, நீ மூமினாக ஆயிடு, அவரை நீ கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அந்த பெண் சொல்றான், நீ மூமினாக ஆயிட்டா அந்த ஷேக நீ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மூமினா ஆகுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நான் கனவுல கேட்டேன். அந்த பெண்ணு சொல்றாங்க, மூமினா ஆகுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். மூமின் இஸ்லாம் ஈமான் அப்படின்னா தெரியாது எதுவுமே, இஸ்லாம் ஆகுறது மூமினாக ஆகுறதுனா என்னன்னு கேட்டேன். நீ அந்த ஷேக் இடத்துல போய் கலிமா சொல்லி அவர் உனக்கு அந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு, நீ அவரிடத்தில் போய் மூமினாக ஆயிடு, உனக்கு உன்னுடைய காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுல அந்த பெரியார் எனக்கு சொன்னார். சரி, அந்த ஷேக் எந்த இடத்துல இருக்கிறாரு எனக்கு தெரியாது, அவர் எந்த ஊர்ல இருக்காரு எந்த ஊர்க்காரர் அப்படிங்கறது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி நான் அந்த கனவுல அந்த பெரியார் இடத்துல சொன்னேன். உடனே அந்த பெரியார் சொன்னாரு, அப்படியா அந்த அவர் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும்னு விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆ, நிச்சயமா விரும்புறேன், அவர் அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்னுடைய கையை பிடித்துக்கொள் என்று அந்த பெரியவர் சொன்னார். அவருடைய விரலை நான் பிடிச்சுக்கிட்டேன். அந்த பெண் சொல்றாங்க, நான் விரலை பிடிச்சுக்கிட்டேன். கண்ணை விழி என்று சொன்னார். தூக்கத்தில் நடக்குது இது, கண்ணை விழி என்பதாக சொன்னார். கையை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. விழி என்று சொன்னால் விழிச்சு பார்த்தேன், ஒரு ஆத்து கரையில நான் அங்க நின்றுகிட்டு இருந்தோம். உண்மையிலேயே அந்த பெண் முடிச்சுக்கிட்டா, இப்ப வீட்டுல இல்ல அந்த பெண், அந்த நகரத்துல இல்ல, அந்த ஊர்ல கிடையாது. அவர் கனவின் மூலமாகவே அந்த பெண்ணை கொண்டு போய் வேறொரு இடத்துல பகதாது கொண்டு போயிட்டார். பகதாது வலிமார்களுக்குரிய ஆற்றல் அது, தையுள் அருள் என்பதாக சொல்லப்படும். தையுள் அருள், தையுள் ஜமான், காலத்தை சுருக்கி கொடுத்தல், இந்த பூமியுடைய பாகத்தை சுருக்கி கொடுத்தல், இதெல்லாம் வலிமார்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல். எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு, எத்தனையோ இமாம்களுக்கு நடந்திருக்கு அது மாதிரி. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆற்றம் கரையில் நின்றுகிட்டு இருக்கிறோம் நாங்க. அப்போ அந்த பெரியார் இடத்துல பெரியார் இடத்துல சொன்னாரு, அதோ தெரியுது பாரு ஒரு குடிச்ச ஒரு வீடு, அந்த வீடு தான் அந்த ஷேக் இருக்கிற இடம். நீ இங்கிருந்து போய் அவர்கிட்ட போய் பேசு, உங்களுடைய சகோதரர் ஹிமர் உங்களுக்கு சலாம் சொன்னார் அப்படின்னு மட்டும் சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்
போயிட்டார். This audio was downloaded from tamilislamicmedia.com